நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஷஸ் 2025-26 தொடர் வெறும் டெஸ்ட் போட்டிகளின் வரிசையாக அல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்டின் உண்மையான ஆன்மாவை முழுமையாக வெளிப்படுத்திய ஒரு நீண்ட கிரிக்கெட் காவியமாக அமைந்து முடிந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் தொடர்ச்சியான ஆதிக்கம், இங்கிலாந்தின் உறுதியான எதிர்ப்பு மற்றும் பிரியாவிடை தருணங்கள் என இந்த 5 டெஸ்ட் போட்டிகளின் பயணம் ஓர் ஆழமான போராட்டமாக கிரிக்கெட் வரலாற்றில் பதியப்பட்டது. இது பற்றிய செய்தியின் பின்னணியினை எடுத்து வரும் நான் மகேஸ்வரன் பிரபாகரன். ஆஷஸ் 2025-26 தொடரை திரும்பி பார்த்தால் இது வரும் ஸ்கோலைனை பிரதிபலிக்கும் ஒரு டெஸ்ட் தொடர் அல்ல என்பது தெளிவாகிறது. இது ஆதிக்கம் மற்றும் மீண்டெழுதல் ஆகியவற்றுக்கிடையிலான ஒரு நீண்ட, கடினமான, ஆழமான போராட்டம். ஆஸ்திரேலியா தனது உள்ளூர் மைதானங்களில் எவ்வாறு டெஸ்ட் கிரிக்கெட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதையும், இங்கிலாந்து எவ்வளவு எதிர்ப்பை காட்ட முயன்றது என்பதையும் இந்த தொடர் முழுமையாக வெளிப்படுத்தியது. இந்த தொடரின் அடையாளமாக மாறிய முதல் அம்சம் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு ஆகும். ஆஸ்திரேலிய அணித்தலைவரான பேட் கமிங்ஸ் தனது முதுகுவலி காரணமாக 5 டெஸ்ட் போட்டிகளில் 4 தவறவிட்ட போதும் ஆஸ்திரேலிய பந்து வீச்சில் எந்தவிதமான சிதைவும் ஏற்படவில்லை. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மிச்சல் ஸ்டார்க். தொடரின் முழுவதும் புது பந்தில் ஏர்லி பிரேக் த்ரூ, மிடில் ஓவர்ஸில் அழுத்தம் கொடுத்தல், டெயில்ஸை கிளீன் அப் செய்வது என டெஸ்ட் கிரிக்கெட்டின் அனைத்து கட்டங்களிலும் ஸ்டார்க் டிசிசிவ் இம்பேக்ட் கொடுத்தார். 31 விக்கெட்டுகளை ஷார்ப் ஸ்விங், லெப்ட் ஆர்ம் ஆங்கிள் மற்றும் ஆழமான அனுபவம் என இவை அனைத்தும் சேர்ந்து அவரை மேன் ஆஃப் த சீரீஸாக மாற்றியது. தொடர் தொடங்கிய முதல் டெஸ்டில் இருந்தே ஆஸ்திரேலியாவின் நோக்கம் தெளிவாக இருந்தது. இங்கிலாந்து முதலில் பேட்டிங் செய்ய வந்தபோது பாசிட்டிவ் அப்ரோச் காட்ட முயன்றாலும் பிச்சின் பவுன்ஸ் மற்றும் பேஸ் இங்கிலாந்து பேட்டிங்குக்கு கடும் சவாலாக மாறியது. ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் மிகவும் ஒழுக்கமான பந்து வீச்சுக்கள் மூலம் அழுத்தத்தை ஏற்படுத்தினர். மிச்சல் ஸ்டார்க் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை கைப்பற்றியதனால் இங்கிலாந்தின் இன்னிங்ஸ் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. ஆஸ்திரேலிய பேட்டிங்கில் ஆரம்பத்திலேயே ஒரு நிலைத்தன்மை காணப்பட்டது. இந்த ஆஷஸ் தான் உஸ்மான் குவாஜாவின் கடைசி தொடர் என்ற உண்மை அவரது பேட்டிங்கில் ஒரு உணர்ச்சியை காட்டியது. மிடில் ஓர்டரில் ட்ரெவர்ஸ் ஹெட் பயமற்று விளையாடினார். பந்து தடுப்பு கட்டுப்பாடுகள், பந்து வீச்சாளர்களின் லென்த் எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்தையுமே ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக திருப்பினார். முதல் டெஸ்டில் ஆஸ்திரேலியா முன்னணியை காட்டி இந்த ஆஷஸ் சீரீஸுக்கு ஒரு அத்திவாரத்தை அமைத்தது. 2வது டெஸ்டில் இங்கிலாந்து சிறிதளவு பேலன்ஸை காட்ட முயன்றது. ஜோ ரூட் பேட்டிங்கில் சிறப்பாக ஆடி தனது பொறுமையை வெளிப்படுத்தினார். ஆனால் இங்கிலாந்துக்கு கன்சிஸ்டன்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்கவில்லை. ஆஸ்திரேலிய பந்து வீச்சு தொடர்ந்து நிதானமாக இருந்தது. ஸ்டார்க்கின் பந்து வீச்சுக்கள் இங்கிலாந்தின் மிடில் ஓர்டரை முற்றிலும் கட்டுப்படுத்தின. ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் ட்ரெவர்ஸ் ஹெட் மிகவும் சிறப்பாக தொடர்ந்தார். ஸ்கோபோர்ட் பிரஷர் இங்கிலாந்தை செகண்ட் இன்னிங்ஸில் கலாப்ஸுக்கு தள்ளியது. ஆஸ்திரேலியா சீரீஸில் முன்னணி எடுத்தது. 3வது டெஸ்ட் அடிலைடில் டே நைட் டெஸ்டாக நடைபெற்றது. இதுவே தொடரின் டேர்னிங் பாயிண்ட். இங்கேதான் பேட் கமிங்ஸ் தனது பேக் இன்ஜரி காயத்தில் இருந்து மீண்டு அந்த ஒரே ஒரு டெஸ்டில் விளையாடினார். பிங்க் போல், ஃபிளட் லைட்ஸ், பிரஷர் சிச்சுவேஷன் அனைத்திலும் பேட் கமிங்ஸின் தலைமைத்துவம் தெளிவாக உணரப்பட்டது. பந்து வீச்சில் இன்டென்சிட்டி, ஃபீல்ட் பிளேஸ்மெண்டில் கிளாரிட்டி, அணிக்கு காம் பிரசன்ஸ் இவை அனைத்தும் ஆஸ்திரேலியாவின் வெற்றியை உறுதி செய்தன. இந்த டெஸ்டில் இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருந்தது. ஆஷஸ் 2025-26 தொடரின் முதல் 3 டெஸ்ட்களிலும் விளையாடிய ஆச்சர் அடிலைட் டெஸ்டில் தனது சிறந்த விளையாட்டை கொடுத்தார். பேஸ், பவுன்ஸ், இன்டிமிடேஷன் அனைத்தும் அவரது பந்து வீச்சில் தெளிவாக இருந்தது. 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் ஆஸ்திரேலிய பேட்டிங்குக்கு அவர் பெரிய சவாலாக மாறினார். லோக ஓடரில் அவர் சேர்த்த ஓட்டங்கள் இங்கிலாந்துக்கு கூடுதல் வலுவாக இருந்தது. ஆனாலும் ஆஸ்திரேலிய பேட்டிங் பலம், பேட் கமிங்ஸின் சீரான பந்து வீச்சு ஆகியவை இங்கிலாந்தின் முயற்சியை முடிவுக்கு கொண்டு வந்தன. ஆஸ்திரேலியா 3-0 முன்னணி எடுத்ததோடு ஆஷஸை அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தன்வசமாக்கியது. இந்த டெஸ்டுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு பெரியதொரு சவால் ஏற்பட்டது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் காயம் காரணமாக 4வது மற்றும் 5வது டெஸ்ட்களை தவறவிட்டார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லாத இங்கிலாந்து பந்து வீச்சில் ஒரு தளர்வு ஏற்பட்டது. இது இங்கிலாந்து வீரர்களுக்கு ஒரு மனத்தளர்வினையும் கொடுத்துவிட்டது. 4வது டெஸ்ட் மெல்பர்னில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா வைட் வாஷ் என்னும் இலக்கினை நோக்கி முன்னேறலாம் என நினைத்திருந்தது. எம்சிஜி பிச் பேட்டிங்குக்கு சாதகமாக இருந்தது. இங்கிலாந்து பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப் உருவானது. ஆர்ச்சர் இல்லாத போதும் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் ஒழுக்கத்தை காட்டினர். இலக்கினை நோக்கி முன்னேறிய இங்கிலாந்து அணி மிகவும் சிறப்பாக விளையாடியது. சிங்கிள்ஸ், ரொட்டேஷன்ஸ், பேஷன்ஸ் அனைத்தையும் சரியான சமநிலையில் பயன்படுத்தி இங்கிலாந்து 4 விக்கெட்ஸால் வெற்றி பெற்றது. தொடர் 3-1 என அமைந்தது. இங்கிலாந்துக்கு இது ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் சிட்னியில் நடைபெற்றது. இது ஒரு உணர்வுபூர்வமான டெஸ்ட் மேட்சாக அமைந்தது. உஸ்மான் கவாஜாவின் கடைசி டெஸ்ட் இதுவாகும். சிட்னி அரங்கம் முழுவதும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் மற்றும் பிரியாவிடை தருணங்களாக அமைந்திருந்தன. ஆஸ்திரேலியா 1வது இன்னிங்ஸில் மிகவும் சிறப்பாக பேட்டிங் செய்தது. ஸ்டீவ் ஸ்மித் அனுபவத்தின் அடையாளமாக அமைதியாக செஞ்சுரி அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு முதல் இன்னிங்ஸில் பெரியதொரு ஸ்கோர் கிடைத்தது. இங்கிலாந்து பேட்டிங்கில் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகள் சரிந்தன. இன்னிங்ஸ் தோல்வி கிடைத்துவிடுமோ என்ற நிலைக்கு இங்கிலாந்து தள்ளப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் ஜேக்கப் பெத்தல் என்ற இளம் வீரர் துணிவுடன் ஆடினார். டிஃபென்ஸ் மற்றும் அட்டாக் சரியான சமநிலையில் விளையாடி மெய்டன் டெஸ்ட் செஞ்சுரி, அதாவது 1வது 100ஐ பெற்றார். இதன் மூலம் இங்கிலாந்து இன்னிங்ஸ் தோல்வியில் இருந்து தப்பியது. டெஸ்ட் போட்டியின் இறுதி நாளில் ஆஸ்திரேலியாவுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இலக்கு எளிதல்ல, விக்கெட்டுகள் விழுந்தன. பார்வையாளர்கள் உட்பட அனைவருக்கும் பதட்டம் ஏற்பட்டது. இறுதியில் ஆஸ்திரேலியா 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இந்த தொடர் 4-1 என ஆஷஸ் கோப்பை மீண்டும் ஆஸ்திரேலியாவிடம் வந்தது. இந்த ஆஷஸ் 2025-26 தொடரின் இறுதி மதிப்பீடு மிக தெளிவானதாக உள்ளது. மிச்சல் ஸ்டாக் மேன் ஆஃப் தி சீரீஸாக ஆஸ்திரேலிய பந்து வீச்சில் முதுகெலும்பாக திகழ்ந்தார். டிராவிஸ் ஹெட் பேட்டிங்கில் தொடரின் துடிப்பான இதயமாக இருந்து முக்கிய தருணங்களில் ஆட்டத்தின் ஓட்டத்தை மாற்றினார். ஸ்டீவ் ஸ்மித் அனுபவமும் அமைதியும் கொண்ட இன்னிங்ஸ் மூலம் அழுத்தமான நேரங்களில் அணுக்கி தனது தலைமைத்துவம் மூலம் நிலைத்தன்மை வழங்கினார். பேட் கமிங்ஸ் பெரும்பாலான டெஸ்ட்களில் களத்தில் இல்லாத போதும் அவர் கொடுத்த தலைமைத்துவ ஆலோசனை இந்த தொடரின் போக்கை வடிவமைத்தது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் தொடக்க டெஸ்ட்களில் இங்கிலாந்துக்கு நம்பிக்கையை உருவாக்கியவர். ஆனால் காயம் காரணமாக அவர் இல்லாதது தொடரின் முக்கிய டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. ஜேக்கப் பெத்தல் தனது பயமற்ற ஆட்டம் மூலம் இங்கிலாந்தின் எதிர்கால நம்பிக்கையாக இந்த ஆஷஸில் உருவெடுத்தார். இன்ஜுரீஸ், அப்சென்சஸ், ரிட்டர்ன்ஸ், ரிட்டையர்மெண்ட்ஸ் அனைத்தையும் கடந்து ஆஷஸ் 2025-26 டெஸ்ட் கிரிக்கெட்டின் உண்மையான ஆன்மாவை வெளிப்படுத்தியது. டொமினன்ஸ், டிசிப்ளின், டெப்த், ரெசிஸ்டன்ஸ், ராய்டு இவை அனைத்தும் கலந்த ஒரு தொடர் ஆஷஸ் 2025-26. இது ஸ்கோலைனை தாண்டிய டெஸ்ட் கிரிக்கெட்டின் மரியாதையை உறுதி செய்த ஒரு முழுமையான கிரிக்கெட் காவியம்.